தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 0212749856. நன்றி, வணக்கம்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களுக்காக உங்களுக்கென்று கொடுத்த ஒரு தேவனுடைய வார்த்தை, இதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த வார்த்தையை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி மகிழ பண்ணுவார். Romans 8:28. Romans 8:28. அன்றியும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். இயேசுவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அன்று சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, சோர்ந்து போகாத, இப்போ நடக்கிறதை பார்த்து நீ கலங்கி போகாத, இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, முடிவு நன்மையாயிருக்கும். இப்பொழுது நீ சந்திக்கிற பிரச்சனை, நிந்தை, நெருக்கம், இழப்புகள், வேதனைகள், உபத்திரவங்கள், இதை நினைத்து நீ சோர்ந்து கலங்கி போகாத, முடிவு நன்மையாயிருக்கும். இனி வரப்போகிற காரியத்துல நன்மையானதை நீ பார்க்க போகிறாய். அதற்கு தான் இந்த வழியாக ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுல கவனம் செலுத்துங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சில சமயத்துல ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கணும், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் தானே, ஜெபிக்கிறேன், அவளியெல்லாம் செய்யறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், பின் எனக்கு இப்படி நடக்கணும் என்பதான கேள்விகள் உள்ளத்துல எழும்பும். சில சமயம் இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. ஏன் இப்படி நடக்குதுன்னா ஆண்டவர் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த அமைதியில கூட ஒரு பதில் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, மகனே, நன்மையானது வரப்போகுது, மகளே, நன்மையானது நீ பார்க்க போகிற, அதனால கொஞ்சம் பொறுமையாயிரு. அதுதான் ஆண்டவுடைய வார்த்தையாக இருக்கும். வேத புஸ்தகத்துல சில தெய்வ மனுஷருடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை நம்ம தியானித்தால் அதை விளங்கி கொள்ள முடியும். வேத புஸ்தகத்துல யோபுவின் சரித்திரம் என்று ஒரு தெய்வ மனிதனுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோபு கர்த்தர் மேல ரொம்ப அன்பும் பக்தியும் நீதி நியாயம் செய்கிறவராய் இருந்தார். ஆண்டவரால் சாட்சி பெற்றிருந்தார். என் தாசனாகிய யோபு அப்படின்னு கர்த்தர் வந்து மனதார புகழுகிறார். அவன் நீதிமான், அவன் உத்தமன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்றிருந்தார். அதே மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். அந்த காலத்துல ஆசீர்வாதம் என்பது மந்தைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் திரளாயிருந்தாங்க. அதனால யோபுடைய சம்பத்து தேசம் எங்கிலும் பெருகி இருந்தது. பெரிய செல்வந்தர், கிழக்கத்து புத்தரர் எல்லாரிலும் பெரியவரா அந்த பகுதியிலே அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது. யோபுவா, ஓ, அவர் பெரிய ஒரு செல்வந்தரப்பா, அவரு தான் இந்த பகுதியிலேயே பெரிய பணக்காரர், அதே சமயத்துல தேவனுக்கு பயந்த நடக்கிறவர், நீதிமான், இப்படியெல்லாம் சாட்சி பெற்றிருந்தார். அவருடைய வாழ்க்கையில இழப்புகள் வருகிறது. ஒரே நாள்ல அவர் வந்து சொத்துக்களை இழக்கிறார். அவருடைய 10 பிள்ளைகள் விபத்துல மரிக்கிறாங்க. எல்லாவற்றையும் இழந்து காலையில செல்வ சேமானாய் இருந்தவர் மாலையில எல்லாவற்றையும் இழந்து ஓட்டாண்டின்னு சொல்லுவாங்களா அந்த நிலைமைக்கு வந்துட்டார். அப்ப எவ்வளவு கஷ்டம் இல்ல. அப்ப இழந்து போன ஒரு நிலைமை, ஏன் இப்படி திடீரென்று ஏன் இந்த மாதிரி வேக வேகமான இழப்புகள் நடக்கணும். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில இழப்புகளுக்கு மத்தியில நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய வியாபாரத்தை இழந்து, வேலையை இழந்து, அல்லது உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை இழந்து, உங்களுடைய பிரச்சனை நிமித்தமாக கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, அதனால மதிப்பு மரியாதைலாம் இழந்துட்டாங்க. நல்ல வாழ்ந்திருந்த குடும்பம் எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கணும் அந்த கேள்வி எல்லாம் எழும்பலாம். ஆனா யோபுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நீங்க பார்க்கணும். முடிவு என்ன நடக்கிறது? எல்லாவற்றையும் இழந்து சரீர சுகத்தை கூட இழந்துட்டார். சரீரத்துல தலை முதல் கால் வரை பருக்கள் தோண்டி பாதிக்கிறது. உடை கூட போட்டுக்கொள்ள முடியல. துண்டை கட்டி கொண்டு அவர் வந்து சாம்பல் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அளவிற்கு சரீரமும் பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருந்தவர். அப்போ இழப்பு, அதனால பரிகாசம். இப்போ அவரை புகழ்ந்தவெல்லாம் பரிகாசம் பண்றாங்க. என்ன பாவம் செய்தானே இந்த ஆளு, ஒரே நாள் இப்படி எல்லாம் நடக்குமாங்க, எவ்வளவு பெரிய பாவிக்கு இப்படி நடக்குமா? அப்ப ஏதோ பயங்கரமான பாவம் செய்தால் வெளியேதான் ரொம்ப பக்தி, வெளியிலதான் ரொம்ப ஷோ காமிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி எல்லாம் மற்றவங்க பரிகாசம், நண்பர்கள் பரிகாசம் பண்றாங்க, சொந்த பந்தங்கள் பரிகாசம் பண்றாங்க, வேலைக்காரர்கள் பரிகாசம் பண்றாங்கன்னு யோபுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். அப்போ பரிகாசத்திற்குள்ளாயிட்டார். நீங்க அப்படி ஆயிட்டீங்களா? அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை சுற்றிலும் பரிகாசிக்கிற மக்கள் எழுப்பிட்டாங்களா? பரிகாசமா பேசுறாங்களா? பதில் சொல்ல முடியல. அதனால பல கேள்வி, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, என்ன நேசிக்கிறாரா, என்ன மறந்துட்டாரா, அப்படி கேள்விக்கு நடுவில் இருக்கீங்களா? முடிவை பாருங்க. யோபு 42:10 வாசிக்கும் போது, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவர் ரெண்டத்தனையாய் அவருக்கு தந்தருளினார். ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம். வசனம் சொல்லு, ரெண்டத்தனையாய் கத்த தந்தருளினார். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர், வேலைக்காரர்கள், மந்தைகள் எல்லாம். 10 பிள்ளைகளை இழந்து போனார். திரும்பவும் பிள்ளைகள், 10 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நாள் வந்தபோது எல்லாம் 2 மடங்கு ஆசீர்வாதம். அப்போ முடிவு என்ன ஆயிற்று? நன்மை. அதுதான் அந்த சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறார். அப்ப யோபு வாழ்க்கையில ஏன் இது கத்தர் அனுமதித்தார்? அவரு 2 மடங்கு ஆசீர்வதிக்கணும், இப்பொழுது இருப்பதை விட ஆசீர்வதிக்கணும்னு கத்தர் விரும்பினார். அதற்கு ஒரு பாடுகள் வழியாக போனாதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். எக்ஸாம் எழுதினா தானே அடுத்த வகுப்புக்கு போக முடியும். பரீட்சை எழுதாம எப்படி நீ அடுத்த வகுப்புக்கு போக முடியும்? எக்ஸாம் எழுதி முடிக்காம எப்படி பட்டம் பெற முடியும்? அப்போ அந்த சோதனை பாடுகள் வழியா போனாதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அதனால ஆண்டவர் அந்த வழியா நடத்தி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சாத்தான் நினைச்சா அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது, இனிமேல் அதோட யோபுடைய சரித்திரம் முடிந்ததுன்னு நினைச்சான். ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்கினார். உங்க வாழ்க்கையில செய்வார். இழந்து போனதை நீங்க திரும்ப பெறுவீங்க. மதிப்பு மரியாதை திரும்பவும் உங்களுக்கு வரும். பரிகாசம் பண்ணின மக்களுக்கு மத்தியில தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையானதை வைத்திருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க. சகலம நன்மைக்கு எருவாய் நடக்கிறது. சரியா, இன்னொரு மனிதரை குறித்து பார்க்கிற யோசேப்பு. இந்த யோசேப்பை குறித்து ஆதியாகமத்திலே நம்ம வாசிக்கிறோம். வாலிபனா, இள வாலிபனா இருக்கும் பொழுதே ஆண்டவரோடு வாழ்கிற அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார். அதனாலதான் அவருக்கு சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுகிறார், வருங்காலத்தில் என்ன நடக்கும், உனக்கு என்ன உயர்வை வைத்திருக்கிறேன், அதெல்லாம் கர்த்தர் சொப்பனத்தில பேசி விளங்க பண்ணின உடனே யோசேப்புக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஆசீர்வாதமான சொப்பன தீர்க்க தரிசனத்தை எல்லாம், எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை எல்லாம் பார்த்த யோசேப்புடைய வாழ்க்கையில அவருடைய சொந்த சகோதரர்கள் பகைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பகைக்கிறாங்க. சொந்த சகோதரர்கள் அது மாட்ட வித்து போட்டுட்டாங்க. எகிப்துக்கு போகிற வியாபாரி கிட்ட விலைக்கு அடிமையா விற்று போட்டு விட்டார்கள். அவருடைய தகப்பனார் பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரன், பெரிய குடும்பம், செல்ல பிள்ளையா இருந்தவர் தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டார். சின்ன வயசுலே தாயை இழந்துட்டாரு. தகப்பனுடைய அன்பை இழந்துட்டு சொந்தங்களை விட்டு பிரித்து கொண்டு போகப்பட்டு ஏத்து தேசத்துல அடிமையா ஒரு வீட்டுல வேலை செய்யறார். கேள்வி எழும்பிருக்கும், ஆண்டவர் சொப்பனெல்லாம் கொடுத்தாரு, தரிசனெல்லாம் தந்தாரு, எதிர்காலத்து குறித்தெல்லாம் பேசினாரு, ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியலையே என்பதாக ஒரு அடிமையான சூழ்நிலை. அங்க பாருங்க, அபாண்டமான பழி, பொய்யான குற்றச்சாட்டு, பாவத்துக்கு விலகி ஓடினார். இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஜெயில போட்டாங்க. சங்கிலிகள் எல்லாம் கட்டப்பட்டு சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. சாகம் வரைக்கும் அங்கதான், வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த யோசிப்போடு கூட கத்தர் இருந்தாராம். சிறைச்சாலைகளு கூட ஆண்டவர் கூட இருந்தார் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் கூட இருக்கும் போது ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும், இதான் கேள்வி. ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, பிறகு எப்படி அவங்க என்ன அடிமையா விட்டு போட்டாங்க? ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு, அடிமையா கொண்டு வரப்பட்டு ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. நான் வந்து தப்பு செய்யாத தப்பு, என் மேல பழி போட்டு என்ன ஜெயில போட்டாங்க, ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். ஆண்டவர் கூட தானே இருக்கிறார், கூட தான் இருக்கிறார். ஆனா ஆண்டவர் வந்து முடிவு நன்மையா இருக்குன்னு சொல்றார். அப்ப சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறாரு. இந்த பாதையில நடக்கணும், அப்பதான் முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதாக ஆண்டவர் சொல்லி பாருங்க. முடிவு என்ன நடக்கிறது? யோசேப்பு அந்த தேசத்துல பிரதம மந்திரியாக உயர்த்தப்படுகிறார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அவர் என்ன சிறைச்சாலை வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்த சம்பவம் தான் ஆதியாமத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ வந்து சொந்த சகோதரிகளே பகைச்சு கொலை பண்ண பார்த்தாங்க. நன்மை செய்த வீட்டாரே அவர் மீது அபாண்டமான பழி சுமத்தி ஜெயில போட்டாங்க. தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தா. உடனே அங்க அற்புதம் நடக்கல. அந்த வழியாக யோசேப்பு நடக்கட்டும்னு கர்த்தர் அனுமதித்தார். அத வேதத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 105:17-19 வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டதான். அவர் வந்து இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் அடைக்கப்பட்டு வசனம் புடமிட்டு, ஒரு மனிதனுக்கு தேவன் நன்மை செய்ய முன்னால உயர்த்த முன்னால தேவன் அவனை புடமிடுகிறார், அவனை உருவாக்குகிறார். யோசேப்பை இந்த பாடுகள் மத்தியிலே உருவாக்கி தான் உயர்த்தினார். முடிவு, உயர்வு, ஆசீர்வாதம், மேன்மை. அபாண்டமா பழி சுமத்தினவங்க அந்த அதிகாரிலாம் யோசேப்புக்கு முன்னால வந்து தலைவணங்கி நின்றிருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் யோசேப்பின் தேவன். உங்க வாழ்க்கையில முடிவு நன்மையா இருக்கும். இன்றைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனை, தனித்து விடப்பட்ட நிலைமை, யாருமே எனக்கு இல்லைன்னு கலங்குற நிலைமை, இதை குறித்து சோர்ந்து போயிடாதங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார். சிறைச்சாலையில யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தார்ல, அதே ஆண்டவர் இந்த பாடுகள் நெருக்கங்கள் மத்தியில கூட இருக்கிறார். முடிவு நன்மையா இருக்கும், சகலம நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதுன்னு சொல்றார். இந்த யோசேப்பு என்ன சொல்றார் பாருங்களேன். ஆதியாகமம் 50:20 வசனத்துல, அவருடைய சகோதரர்கள் அவரை கொலை செய்ய துணிந்து அவர் அடிமையை விற்று போட்டாங்கல்ல, அவங்க சகோதரர்கள் இப்போ யோசேப்பு கிட்ட வந்து நிற்கிற சூழ்நிலை, அவங்களுக்குள்ள பயம். யோசேப்பு பிரதம மந்திரியா இருக்காரு, எகிப்திலே பெரிய அதிகாரி அவருதான், ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானம். நம்ம அவர் இப்படி எல்லாம் துன்பப்படுத்தணுமே, நம்ம ஏதாவது செய்திருவானோன்னு நினைக்கும் போது அவர் சொல்லுகிறார். தன் சகோதரரை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், எனக்கு நீங்க தீமை செய்தீங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். என்னது காலத்துல எகிப்துல ஒரு பெரிய பஞ்சம், உலக அளவுல பஞ்சம் வந்தது. அதை யோசேப்புக்கு பார்வோனுடைய சொப்பனத்தின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தி யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்து பஞ்ச காலத்திலே தப்புவதற்கான வழியை சொல்லி கொடுத்து யோசேப்பு மூலமா தேசமே பாதுகாக்கப்பட்டது. பல தேச மக்கள் அவரால் பாதுகாக்கப்பட்டாங்க. அதை தான் சொல்லுகிறார், வெகு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். நீங்க தீமை செய்றீங்க, அதை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க குடும்பத்துக்குள்ள தீமை செய்யறாங்களா? வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்களா? பிசினஸ்ல உங்களுக்கு தீமை செய்யற மக்கள் எழுப்பி இருக்கிறாங்களா? நீங்க வசிக்கிற இடத்துல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி தீமை செய்து உங்களை ஒடுக்க நினைக்கிறாங்களா? சொன்ன போகாதங்க. அன்று சொல்றாரு, என் மகனே, சகலம நன்மைக்கு எதுவாய் நடக்குது, நீ நன்மைகளை காண போகிறாய். இதுவரை தீமை கண்டாய், இனி நன்மைகளை காண்பாய், உயர்வை காண்பாய். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தி கனப்படுத்தினதை போல நீங்க உயர்த்தப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில கூட இன்றைக்கு பாடுகள், நெருக்கம், உபத்திரவங்கள் உண்டாயிருக்கலாம், பயப்படாதங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சோர்ந்து போகாதங்க, முடிவு நன்மையா இருக்கும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்களை பார்த்து சொல்ல, என் மகனே என் மகளே சோர்ந்து போகாத. இழப்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாடுகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காய் ஸ்தோத்திரம். இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் கத்த நடத்துகிற விஷயம்னு தேவனை துதிங்க. உடனே அற்புதம் நடக்கும், நன்மையான காரியமாய் மாறிவிடும். இப்ப ஜெபிக்கலாம. ஆண்டோரை பார்த்து சொல்றீங்களா? அப்படியே கண்களை மூடி ஆண்டோரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்ற விசுவாசித்து அந்த வாக்கு தத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை எனக்குரியது. என் வாழ்க்கையில இப்ப நடக்கிற எல்லா பாடுகள், இழப்புகள், நிந்தைகள், நெருக்கங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. உமக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க முடியாது. நீர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனதார நான் உமை துதிக்கிறேன். முடிவு நன்மையாயிருக்கும், அதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி முடிவு நன்மையாயிருக்கும். நன்மையான முடிவை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறுபடியும் ஆசீர்வதித்து இழந்து போனது எல்லாம் திரும்ப தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உயிர்வை கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறேன். இனி நான் சோர்ந்து போக மாட்டேன், கலங்க மாட்டேன், முடங்கி போக மாட்டேன். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நான் எழுந்து அந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரேன், தகப்பனே அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிற இந்த மகனை தொடும், இந்த மகளை தொடும். இந்த நாளிலே அந்த அற்புதம் ஆரம்பிக்கட்டும். இந்த நாளிலே நன்மையான காரியங்கள் வாய்க்கட்டும். எல்லா தடைகளும் வெள்ளகட்ட நன்மைகளை கண்டு மகிழும்படி கத்தர் ஆசீர்வதித்து உம்மை துதிக்கும்படி கத்தருடைய கிருபை தாங்கி நடத்தட்டும். ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டா, உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டா, விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்கு தத்தத்தை தினமும் சொல்லி சகலம நன்மைக்கு இருவா நடக்குது, நான் கலங்க மாட்டேன், முடிவு நன்மையா இருக்கும்னு ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்க, அற்புதங்களை காண்பீங்க. ஆமென்.
காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, கர்த்த தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, கர்த்த தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். இருப்பேன், காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பி.
நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீட்டோடாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீட்டோடாது. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை போகாது.
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்வேன் என்றவர் இன்றைக்கு ஒரு புது காரியத்தை செய்வார். கரங்களை தட்டி சத்தமா சந்தோஷமா ஆண்டவரை உயர்த்தி விசுவாசத்தோட.
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. பாடுங்க, சொல்லுங்க. நிச்சயமாகவே